ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹா. ஸ்ரீ வெங்கடகுருவே நமஹா. அடியார் குலாங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். இது ஐப்பசி மாதம். விஷதவாக் சிகாமணி என்றே புகழ்பெற்ற ஆச்சாரி ஸ்ரீ மணவாளமாமுனிகள் அவதரித்த திருமாதம். ஐப்பசியில் திருமூலத்தவதரித்தார்வாழியே என்று அவருடைய திருவிழித்தாள்களுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அவர் அடியோங்கள் மீது அத்தியந்த கிருபாபூரித்தராய் அனுகிரகித்த ஆர்த்தி பிரபந்தம் என்கிற திவ்ய கிரந்தத்திலிருந்து நான்கு பாசுரங்களுக்கு சுவாமி பிள்ளைலோகம் ஜியர் அருளை செய்த வியாக்கியானத்தை முன்னிட்டு கொண்டு ஒரு சில விஷயங்களை உங்களிடம் விண்ணப்பிக்க வேணும். விண்ணப்பிக்கும்படியாக ஆச்சாரிய நியமனம் ஆகியுள்ளதாய் அதன்படியே அஸ்மதாச்சாரியரான தாசரதி ஸ்ரீ முதலியாண்டான் சுவாமிகளின் திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு தொடங்குகிறேன். ஆ முதல்வன் என்று கடாட்சம் பண்ணினான் எம்பெருமான் ஆழ்வாரை. அதே போல ஆளவந்தார் எம்பெருமானாரை கடாட்சம் பண்ணினார். அப்படியே எம்பெருமான் தனக்கு ஆச்சாரியனாக சுவீகரித்த பெருமையை வாய்ந்தவராகி நம்முடைய ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கே ஆ முதல்வன் என்று கடாட்சிக்கப்பட்டவர் சுவாமி மணவாள மாமுனிகள். நம் சம்பிரதாயத்துக்கு மிகவும் முக்கியமான மூன்று வியக்திகள் உண்டு. முகில்வண்ணன் அடி அணிந்துள்ள ஆழ்வார், அதே போல மாறன் அடிப்பணிந்துய்ந்தவர் எம்பெருமானார். எம்பெருமானார் திருவடித்தாமரைகளை தவிர வேறொன்றும் அறியாமல் இருந்தவர் சுவாமி மணவாள மாமுனிகள். ஆகையால் ஆ முதல்வன் என்கிற கட்டாட்சம் இவருக்கு எம்பெருமானாராலே சித்தித்தது. ஆக நம்ம ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு மும்மூர்த்திகளாக ஆ முதல்வராக திகழக்கூடியவர் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் என்றே கொண்டாடப்படும் நம்மாழ்வார் எம்பெருமானார் மற்றும் மணவாள மாமுனிகள். இப்படிப்பட்ட பெருமையை வாய்ந்த மணவாள மாமுனிகள் ஆழ்வாருடைய பெருமையை திருவாய்மொழி நூற்றந்தாதியில் சொன்னார். உடையவருடைய பெருமையை உபதேச ரத்தினமாலையிலும் எதிராத விம்சத்தியிலும் சொன்னார். எதிராத விம்சத்தியில் ராமானுஜா யதிபதிம் பிரணமாமி மூர்த்னா என்று ஆரம்பிக்கிறார். அது பிராபகபரமாக இருக்கக்கூடிய பிரபந்தம். அந்த பிராபக பிரபந்தத்துக்கு ஏத்தமாக பிராப்பிய பிரபந்தத்தை அருளி செய்கிறார். அதுதான் ஆர்த்தி பிரபந்தம். அதாவது சம்ஸ்கிருதத்தில் அருளித்தை செய்த யதிராஜ விம்சதி பிராபகபரமாக இருந்து ஆழ்வார்களின் ஈரத்தமிழில் அருளி செய்த ஆர்த்தி பிரபந்தமாவது பிராப்பிய பரமாக இருக்கிறது என்கிறதை காணலாம். இதற்கு சுவாமி பிள்ளைலோகம் ஜியர் அத்தியுதமான வியாக்கியானத்தை சாதித்து அருளியுள்ளார். இந்த பிரபந்தத்தில் இருந்து அடியேன் இப்பொழுது ஆறாம் பாசுரம், 53வது பாசுரம், 54வது பாசுரம் மற்றும் 56வது பாசுரத்துக்கு உண்டான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வேம்பு முற்ற கைப்பு மிகுவது போல் வெம்பினையேன் தீம்பு முற்றும் தேகமுற்றி செல்லுங்கள் ஆம்பரிஷால் ஏற்கவே சிந்தித்து எதிராஜா இவ்வுடலை தீர்க்கவேயான வழிசை. இது ஆறாம் பாசுரம். இந்த பாசுரத்தில் மணவாள மாமுனிகள் தம்மை மிகவும் தாழ்ந்தவராக காட்டிக்கொள்ளுகிறார். எதிராஜா, நான் மிகவும் தாழ்ந்தவனாக இருக்கிறேன். அதற்கு என்னிடத்தில் அளவிட முடியாத அளவுக்கு இருக்கும் ஹேய குணங்கள் தான் காரணம். இந்த ஹேய குணங்களோட கூடிய இந்த தேகத்தை நீ போக்கியருள வேணும் என்று எம்பெருமானாரிடத்தில் பிரார்த்திக்கிறார். வேம்பு முற்றா, அதாவது வேப்பம் மரம் இருக்கே அது முத்த 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 கசுப்பாகத்தான் இருக்கும். ஆனால் கரும்பு அப்படி கிடையாது. அது முத்த முத்த ரசமாகவும் இனிமையாகவும் இருக்கும். ஆகையால் தான் வேம்பு முற்ற கைப்பு மிகுவது போல் என்கிறார். எப்படி வேப்பம் மரம் வயதாக வயதாக கசுப்பை அதிகரித்து கொண்டே வளர்கிறதோ அதே போல இந்த தேகம் விருத்தியை அடைய அடைய ஹேயகுணங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது. அது எவ்வளவு விருத்தியை அடைந்து விட்டனா என்றால் காலக்கிரமத்தில் இந்த குணங்களெல்லாம் பக்குவமாகி அது தேகமளவுக்கும் பரவி தேகமே அதுவேயாக மாறிவிட்டது. ஆகையால்தான் தீம்பு முற்றும் தேகமுற்றிச் செல்லுங்கள் என்கிறார். அதாவது என்னிடத்தில் இருப்பதெல்லாம் வெறும் ஹேய குணங்கள் மட்டுமே. எப்படி வேப்பம் மரம் முற்றமுற்ற கசுப்பாக இருக்குமோ, என்னுடைய இந்த தேகம் விருத்தியை அடைய அடைய ஹேயகுணங்களும் விருத்தித்து கொண்டே இருக்கிறது வேம்பு மரத்தை போல என்கிறார். ஷரீரம் என்கிறது க்ஷீணிக்கிறது, ஆனால் தேகம் என்கிறது விருத்திக்கிறது. ஆக இப்படிப்பட்ட தேகத்தை கொண்டு இந்த உலகில் இருக்க நான் தயாராக இல்லை. ஆகையால் இந்த ஆத்மாவுக்குண்டான சுரூபத்தை தெரிவித்து, அதாவது ஆத்மாவுக்குண்டான ஸ்வஸ்வரூபம் என்றால் என்ன? அனன்யார்ஹ சேஷத்வம், அனன்ய சரணத்வம், அனன்ய போக்யத்வம், இம்மூன்றும் உன்னிடத்திலேயே இருக்கும்படியாக பண்ணு என்று பிரார்த்திக்கிறார். அதாவது உன்னை பற்றி சிந்திப்பதே இந்த ஆத்மாவுக்குண்டான ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபத்தை அடியனுக்கு உண்டாக்கி ஆம்பரிஷால் ஏற்கவே சிந்தித்து எத்திராசா, நீ இந்த உடலே தீர்க்கவேயான வழிசை என்கிறார். அதாவது நீ சிந்தை பண்ணு என்கிறார். எதை பற்றி சிந்திக்க வேணும் என்றால், இவ்வுடலை தீர்க்க வைக்க இருக்கும் வழியை பற்றி சிந்தை செய்யும் என்கிறார். நீ அப்படி சிந்தித்து இந்த உடலை தீர்க்கவேயான வழிசை என்கிறார். அதாவது நீயே விசாரம் பண்ணு, சிந்தை பண்ணு என்கிறார். இந்த தேகத்தை போக்குவதற்கு வேண்டியவற்றை துறையில் செய்வதற்கு விசாரம் பண்ணி வெறும் சிந்திப்பது மட்டும் அல்ல, இவ்வுடலை போக்கியே தீர வேணும் என்கிறார். நீ இந்த உடலை என்கிறார். நீ என்று குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், உன்னை தவிர யாராலையும் இந்த உடலை தீர்க்க வைக்க சாமர்த்தியம் கிடையாது. இந்த சாமர்த்தியம் உமக்கு மட்டும்தான் உள்ளது என்று உறுதியாக சொல்லி காட்டுகிறார். ஆகையால்தான் நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இதத்தாலே தென்னரங்கர் செய்கின்றதென்னறிந்தே இருந்தாலும் தற்கால வேதனையில் கலத்தால் பதைத்தாலோ என்னும் இந்த பாவ உடும் உடனே பல நோவும் அனுபவித்திப்பவத்திருக்கப்போமோ. மதத்தாலே வன்வினையில் வழி உழந்து திரிந்து வல்வினையேன் தன்னை உனக்காளாக்கி கொண்ட இதத்தாயும் தந்தையுமாம் எதிராஜா என்னை இக்கடக இப்பவத்தி நின்றும் எழுத்தருளே. இது 53 பாசுரம். தீம்பு முற்றிருக்கும் இந்த தேகத்தை போக்கும் சிந்தை பண்ணு எத்திராஜா என்று தாம் விண்ணப்பித்துக் கொண்டதை இந்த 53 பாசுரத்திலும் நாம் காணலாம். எம்பெருமானாரே, நீர் ஹிதப்பிரவர்த்தகர். எல்லா துன்பங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு இந்த சம்சாரத்தில் இருந்து அடியேனை சீக்கிரமாக எடுக்க வேணும் என்று 6 பாட்டில் சொல்லப்பட்ட விஷயத்தையே விளக்குகிறார் இந்த பாட்டில். அதாவது இந்த பாசுரம் 6 பாட்டினுடைய தொடர்ச்சியாகவே தெரிகிறது. இதத்தாலே, இதம் என்றாலே ஹிதபுத்தி. ஆகையால் ஹிதபுத்தியாலே தென்னரங்கர், அதாவது பெரிய பெருமாள், எப்படியும் இந்த உடலுக்குண்டான பாவங்களை அனுபவித்தே தீர வேணும். எப்படியும் இந்த சரீரம் விடும் காலம் வரும் பொழுது நானே வந்து கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று வராக சர்ம ஸ்லோகத்தில் தாயாரை முன்னிட்டு கொண்டு சொல்லியிருக்கிறார். அதாவது அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கத்திம் என்றும், அதே போல அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷ இஷ்யாமி மாசுஷஹா என்று கிருஷ்ணாவதாரத்தில் தீர்த்தத்தில் நின்று அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணும் காலத்தில் கடைசியில் அபயத்தை அளிக்கிறார் ஆத்மாக்களுக்கு. ஆகையால் அவர் என்னுடைய ஹிதத்தை நினைத்து என்னை கூட்டிக் கொண்டு போவார் என்கிற விஷயத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகையால்தான் இதத்தாலே தென்னரங்கர் செய்கின்றதென்னறிந்தே என்கிறார். அதாவது அந்த விஷயத்தில் எந்த அபநம்பிக்கையும் கிடையாது. ஹிதம் என்றால் என்ன? அப்போதைக்கு நன்மையை பயக்காது, ஆனால் பிற்பாடு நலத்தை உண்டாக்கும். ஆனால் அந்த காலம் வரும் வரை இந்த துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதே உனக்கு ஹிதம் என்று எம்பெருமான் பெரிய பெருமாள் திருவுள்ளம் கொண்டிருக்கலாம். இருந்தாலும் தற்கால வேதனையின் கனத்தால், அதாவது ஹிதம் என்கிறது எப்பொழுதும் நன்மையை உண்டாக்கும். ஆனால் அடியேன் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனையின் கனத்தாலே, அதாவது இந்த வேதனையாவது தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாகி அத்தாலே அடியேன் தவித்துக் கொண்டிருக்கிறேன். பதைத்தாலோ என்னும் இந்த பாவ உடம்புடனே நான் துடிதுடிக்கிறேன். துடிப்பது மட்டுமல்ல, இந்த பாவ உடம்பு அதிகமான துன்பங்களுடன் என்னை படுத்துகிறது. ஆகையால் நான் மிகவும் துக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் தான் இந்த பாவ உடம்புடனே பல நோவும் அனுபவித்து என்கிறார். அதாவது இந்த பாவ உடம்பை கொண்டு நான் பல பல நோவுகளை, கஷ்டங்களை, துக்கங்களை, அதாவது விவரிப்பதற்கும் எட்டாத அளவுக்கு இருக்கும் நோய்கள் என்கிறார். இப்படிப்பட்ட நோய்களை அனுபவித்துக் கொண்டு தற்கால வேதனையில் துடிதுடித்துக் கொண்டிருக்கும் இந்த பாவ உடம்பை போக்குவதற்கான வழி செய் என்கிறார். அதாவது இந்த பாவ உடம்புடனே இனிமேல் அடியேனால் இருக்கப் போமோ? இருக்க முடியுமா? முடியவே முடியாது. இதை நீ அறிந்து கொள் யதிராஜா. அறிந்து அதன்படியே சிந்தித்து இவ்வுடலை போக்கு என்று பிரார்த்திக்கிறார். மதத்தாலே வல்வினையேன் வலிவுழிந்து திரிந்து வல்வினையேன் தன்னை உனக்கு ஆளாக்கிக் கொண்ட இதத்தாயும் தந்தையுமாம் யதிராஜா என்கிறார். மதம் என்றால் தேகத்தில் உள்ள மதத்தினாலே நான் இந்த வழியிலே கஷ்டப்பட்டு திரிந்து கொண்டிருப்பதை கொண்டு இந்த துன்பங்களுடனேயே, அதாவது ஆறாம் பாட்டில் சொன்னபடி ஹே குணங்களுடனே கூடியிருக்கும் என்னையே உனக்கு ஆளாக்கிக் கொண்டு, அதாவது என்னை இந்த தீம்புகளுடன் கூடிய தேகத்துடன் ஏற்றுக்கொண்டு உனக்கு அடிமையாக்கிக் கொண்டு விட்டாயே, என்ன கிருபை, என்ன கிருபை என்று எம்பெருமானாருடைய கிருபையை பற்றி பேசுகிறார். இப்படி அடியேன் மீது கிருபையை பொழிந்த தேவரீர் அல்லவோ அடியேனுக்கு இதத்தாயும் தந்தையுமாக உள்ளீர் என்று எம்பெருமானாருக்கும் தமக்கும் உண்டான உறவை கொண்டாடுகிறார். நம் சம்பிரதாயத்தில் தாயாதுக்கு பிரியம்பதை என்று பேரு, தந்தைக்கு ஹிதபரன் என்று பேரு. தாய் தன்னுடைய குழந்தை கஷ்டப்படக்கூடாது என்று அந்த குழந்தைக்கு துன்பம் வராதபடி பார்த்து கொள்கிறார். தந்தையார் அந்த குழந்தைக்கு தண்டித்து சரியான மார்க்கத்தில் கொண்டு வர பார்க்கிறார். இப்பொழுது தண்டித்தால் பிற்பாடு ஹிதம் உண்டாகும் என்கிற எண்ணத்துடன், எனக்கு தாயும் தந்தையுமாக தேவரீரே இருக்கிறீர் என்கிறார் மனவாள மாமுனிகள். இந்த உறவை அவர் மூன்றாவது பாட்டிலும் தெரிவித்துள்ளார். அதாவது தந்தை உற்றார் தாரம் தனையர் பெரும் செல்வம் எந்தனக்கு நீ ஏயத்திராஜா என்று சொல்லியிருக்கிறார். அதை இங்கு இன்னொரு முறை எடுத்துக்காட்ட காரணம் என்னவென்றால், மறுபடியும் ஒரு முறை எம்பெருமானாருக்கு நினைவுபடுத்தலாமே என்கிற எண்ணத்துடன் சொல்லி காட்டுகிறார். இந்த விஷயத்தில் லக்ஷ்மணனுக்கும் ஆழ்வார்களுக்கும், அதே போல ஆழ்வார்களுக்கும் மனவாள மாமுனிகளுக்கும் சாமியத்தை காணலாம். சேலை சென்னியரும் பெருஞ்செல்வமும் நல்மக்களும் மேலார் தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே என்று பாடுகிறார் நம் ஆழ்வார். அவரை போலவே மற்ற ஆழ்வார்களும் எம்பெருமானையே தாய் தந்தையாக கொண்டார். அதே போல லக்ஷ்மணன் சுமந்தனிடத்தில் இனி என்னுடைய தந்தை இறந்து போனார், இனி எனக்கு தந்தை தாய் பிராதா எல்லாம் ராமபிரான்தான் என்கிறான். அதாவது பிராதா பந்துஷ்ச பிதாச்ச ராகவஹா என்கிறான். இவ்விடத்தில் அடியேனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது மாதா பிதா யுவதயஸ்தனையா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யசன குலபதே வகுலாபிராமம் என்று தனக்கு எல்லாம் நம்மாழ்வார்தான் என்று பாடியிருக்கிறார் ஆளவந்தார். ஆக எப்படி ஆளவந்தார் நம்மாழ்வாரை பிதாபந்து என்று சொன்னாரோ, லக்ஷ்மணன் எப்படி பெருமாளை சொன்னானோ, அதே போல இங்கு மனவாள மாமுனிகள் யதிராஜரை சொல்லுகிறார். இப்படிப்பட்ட உறவை நீ நினைவுபடுத்திக் கொண்டு எனக்கும் உனக்கும் உள்ள அழியாத அவர்ஜனீயமான இந்த சம்பந்தத்தை கொண்டு இனி சீக்கிரமாக இங்கிருந்து எடுத்துவிடு என்று பிரார்த்திக்கிறார். இவர் இத்தனை சொன்னதை கேட்ட எம்பெருமானார் இவருக்கு இவர் நினைத்தபடியே நன்மையை செய்து விடுவோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் காலத்தில், அந்த நினைக்கும் காலமே ஒரு பெரிய யுகமாக தோன்றுகிறது மனவாள மாமுனிகளுக்கு என்று காட்டுகிறார் பிள்ளை லோகம்ஜியர். அதாவது ஒரு நிமிஷ காலமும் உன்னை பிரிந்து அடியேனால் தரித்திருக்க முடியாது என்கிறதை சொல்லி காட்டுகிறார் 54 பாசுரத்தில். இன்னும் எத்தனை நாள் இவ்வுடம்புடன் இருந்து நோவுபடக்கடவேனையோ? என்னை இது நின்றும் விடுவித்து நீர் என்றுதான் திருநாட்டினுளேத்துவீர். அன்னையும் அத்தனும் அல்லாத சுற்றமும் ஆகி என்னை அழித்தருள்நாதனே, எத்தை இரா பகல் நின்றியே ஏகமென்னும் எத்திராச வள்ளலே என்கிறார். எத்திராசரே, உம்முடைய பிரிவு அரியனுக்கு மிகவும் நோயை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஆகையால் இன்னும் எத்தனை காலம் இந்த உடம்புடன் இருந்து நோவு படக்கடவேனையோ என்று கதறுகிறார். ஒரு நிமிஷ காலமே பெருங்காலமாக தோன்றும் காலத்தில் இப்படி நீண்ட காலம் வரை இந்த உடம்பை கொண்டு நோவை அனுபவித்துக் கொண்டு கிடக்க முடியும்? என்னால் இது இயலாது எத்திராசா. என்னை எதினின்றும் விடுவித்து நீர் நலமந்தமில்லதோர் நாட்டிலே என்னை சேர்க்க வேணும். அடியார் குலாங்களை உடன் கூடுவதென்றுகளோ என்று நம்மாழ்வார் ஊரில் வாழ்வீரே என்னும் திருவாய்மொழியில் பிரார்த்தித்தபடியே இங்கு மணவாள மாமுனிகளும் பிரார்த்திக்கிறார். என்னை இதிலிருந்து விடுவித்து இன்றுதான் திருநாட்டுக்கு சேர்த்துவீர் என்கிறார். அன்னையாகவும் அத்தனாகவும் அல்லாத சுற்றமும் ஆகி என்னை அழித்தருள் சுவாமியே என்கிறார். அழித்தருள் அதாவது அடியேன் மீது அருளை புழிய வேணும் என்கிறார். நம் சம்பிரதாயத்தில் இந்த அருள் என்கிற வார்த்தைக்கு மிகப்பெரிய பொருள் உண்டு. அதாவது நாம் என்னதான் சரணாகதி பண்ணாலும், ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று இருந்தாலும், ஆச்சாரியர் அருள் பொழியாமல் இருந்தால், கிருபையை பண்ணாமல் இருந்தால் ஒன்றும் நடக்காது. ஆகையால் நாம் பண்ணினோம், அது கிடைத்தது என்கிற அகங்காரமே இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது கிடைப்பதற்கு ஆச்சாரியனுடைய அருள்தான் காரணம். ஆகையால்தான் என்னை அளித்தருள் நாதனே என்று பாடுகிறார் மணவாள மாமுனிகள். என் இதத்தை எப்பொழுதும் ஆசித்து கிருபையை பண்ணும் எத்திராச வள்ளலே, இரவும் பகலும் என்று பாராமல் என்னை இன்றே இந்த க்ஷணமே இங்கிருந்து விடுவித்து உன்னிடத்திற்கு அழைத்துச் செல் என்று பிரார்த்திக்கிறார். இதை இன்னும் விஸ்தரித்து காட்டுகிறார் 56 பாட்டில. உந்தன் அபிமானமே உத்தாரகம் என்று சிந்தை தெளிந்திருக்க செய்தனி, அந்தோ எத்திராசா நோய்களால் என்னை நலக்காமல் ஷதிராக நின் திருத்தாழ்த்தா என்று பிரார்த்திக்கிறார். அதாவது மயர்வோடை கூடி தவித்துக் கொண்டிருந்த அடியேனுக்கு உந்தன் அபிமானமே உத்தாரகம் என்று சிந்தை தெளியும்படி செய்தாய். 54 பாட்டில் ஆச்சாரனுடைய கிருபைதான் காரணம் என்கிறதை காட்டின மணவாள மாமுனிகள் அதை 55 பாட்டிலும் எடுத்து காட்டுகிறார். மதுர கவி சொற்படியே நிலையாக பெற்றோம் என்கிறார். தேவுமத்தரியேன் குறுகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித்திருவனே என்று நம்மாழ்வாரையே சகலமாகவும் கொண்டு வாழ்ந்து வந்தார் மதுர கவிகள். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்கிறதை காட்டிக் கொடுத்தார். ஆச்சாரிய அபிமானம் என்றால் என்ன? ஆச்சாரியனை நாம் அபிமானிப்பது மட்டும் அல்ல, ஆச்சாரியன் நம்மை அபிமானிப்பது. அதாவது இவன் என்னுடைய சிஷ்யன் என்று ஆச்சாரியன் உகப்புடன் சுவீகரிக்க வேணும். நாம் அவனை பத்தும் பத்து அகங்கார கர்ப்பம் அவத்தியகரம், அவனுடைய ஸ்வீகாரமே ரக்ஷகம் என்று பிள்ளை லோகாச்சாரியரின் ஸ்ரீவச்சன பூஷணத்தின் வார்த்தையைப்படியே ஆச்சாரியாபிமானத்தின் சுரூபத்தை நீ எனக்கு காட்டிக் கொடுத்தாய் என்கிறார் மணவாள மாமுனிகள். அதாவது ஆழ்வார்களுக்கு எப்படி எம்பெருமான் மயர்வத மதிநலத்தை அருளினானோ, அதே போல நீ அடியேனுடைய மயர்வை அறித்து மதிநலத்தை அருளினாய். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்கிற ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சாஸ்திரத்தில் உள்ள அர்த்தத்தை அடியேன் புரிந்து கொள்ளும்படியாக அடியேனுடைய சிந்தையை தெளிவாக ஆக்கினாய். தெளிவுற்ற சிந்தை என்கிறார். அதாவது எப்படி நம்மாழ்வார் எம்பெருமானையே உபாய உபேயமாக கொண்டிருந்தாரோ, எப்படி மதுர கவிகள் நம்மாழ்வாரையே உபாய உபேயமாக கொண்டிருந்தாரோ, அடியேனுக்கு உந்தன் திருவடிகளே உபாய உபேயமாக இருக்கிறது என்கிறார் மணவாள மாமுனிகள். இப்படி அஞ்ஞானத்தை போக்கி சுஜ்ஞானத்தை உண்டாக்கின நீ என்னை இப்படி இந்த நோய்களால் நலக்க விடலாமோ? எப்படி உந்தன் அபிமானமே உத்தாரகம் என்கிற சிந்தையை தெளிந்திருக்க செய்தாயோ, அதே போல இந்த நோய்களால் என்னை நலக்காமல் என்னை தவிக்க விடாமல் செதிராக உன்னுடைய திருவடித்தாமரைகளை கொடுத்தருள் என்கிறார். திருத்தாழ்த்தா, உன் பாத பங்கயமே கொண்ட வீடு என்று ராமானுஜ நூத்தன் ராதியில் திருவரங்கத்தமுதனார் பாடினாரோ, இவரும் திருநாடு என்று சொல்லாமல் ஆச்சாரியனுடைய திருத்தாளே தமக்கு உத்தேசியமாக கொண்டவரான மணவாள மாமுனிகள், செதிராக நின் திருத்தாழ்த்தா கொடுத்து அருள் என்று எம்பெருமானார் இடத்தில் பிரார்த்திக்கிறார். ஆக இன்னும் எத்தனை நாள் இந்த உடம்புடந்திருந்து நோவுபடக்கடவேனையோ, ஆகையால் நோய்களால் என்னை நலக்காமல் இந்த பாவ உடம்பிலிருந்து என்னை விடுவித்து உன்னுடைய திருவடித்தாமரைகளை சேர்த்து கொண்டு கிருபையை பண்ணு என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார் ஆச்சாரிய ஸ்ரீ மணவாள மாமுனிகள். இதில் ஓர் விஷயத்தை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேணும். மணவாள மாமுனிகள் இந்த பிரபந்தத்தை தமக்காக மட்டும் பாடிக்கொண்டார் என்பதில்லை. நம் சார்பாக எம்பெருமானாரிடத்தில் நெய்ச்சானம் சந்தானம் பண்ணி நம்மீது பரமகிருபையை பண்ணியுள்ளார். அவர் அத்தியந்த கிருபாபூரித்தராய் அனுகிரகித்த இந்த பிரபந்தத்தின் சாராம்சத்தை நாம் அனைவரும் ஆச்சாரிய முகேன அறிந்து கொண்டு உஜ்ஜீவனம் பெற வேணும் என்கிறதுதான் ஆச்சாரிய ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் திருவுள்ளம் ஆகிறது. அதன்படியே நாம் அனைவரும் மனதில் கொண்டு ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்றிருந்து ஜெகதாச்சாரியரான எம்பெருமானாருடைய திருவடித்தாமரைகளை அனவரத்தமும் நினைத்து கொண்டு ஸ்ரீமத் ராமானுஜா சரணோஷரணம் பிரபத்யே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ என்று ஸ்ரீ ராமானுஜ துவதத்தையே தாரக போஷகமாக கொண்டு வாழ்ந்து போகலாம் என்று சொல்லிக்கொண்டு அடியேனுடைய வார்த்தைகளை நிறுத்திக் கொள்ளுகிறேன். அடியேனுக்கு இந்த ஆர்த்தி பிரபந்தத்தின் சாராம்சத்தை விளக்கி கிருபையை பண்ணி உபகரித்த சுவாமி கோமடன் சம்பத்குமாராச்சாரியர் சுவாமியின் திருவடித்தாமரைகளுக்கு அடியேன் தலையெல்லாம் கைமாறிலேனே என்று சொல்லிக் கொள்கிறேன். அவர் அடியேனுக்கு அனுகிரகித்ததாலேயே இன்று அடியேன் உங்களுடன் கூடி இதை பகிர்ந்து கொள்ளும் ஒரு அவகாசம் அடியேனுக்கு கிடைத்தது. அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு எதிராஜ மணவாள மாமுனிகளின் திருவடித்தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அஸ்மத் ஆச்சாரியரான தாசரதி ஸ்ரீ முதலியாண்டான் சுவாமிகளின் திருவடித்தாமரைகளுக்கும் பல்லாண்டி பாடிக்கொண்டு அடியேனுக்கு இந்த அவகாசத்தை அனுகிரகித்தருளின சகலருக்கும் கல்யாணம் உண்டாகட்டும் என்று சொல்லிக்கொண்டு அடியனுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். அடியேன் ஸ்ரீ ராமனுஜதாசி கிருஷ்ண தபஸ்வினி ஸ்ரீமத்யே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியே கோதாயே நித்யமங்கலம் ஸ்ரீமதே சோமேஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.